ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. நாராயண பட்டத்ரியானவர் முக்திஸ்தலத்தில் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பகவதி துர்கா பரமேஸ்வரியை குறித்து துதித்து அருளி செய்த ஸ்ரீபாத சப்ததி ஸ்லோகங்கள் 16 மற்றும் 17. நாராயண பட்டத்ரியானவர் இந்த ஸ்லோகத்தை சாபாதத் விதையாக திர்ஜயதிதே யஸ்யாம் கிரீந்திராத்மஜே என்று அமைக்கிறார். ஹிமவானுடைய புத்திரியே, பிரணயகலகத்தில் ஸ்ரீ பரமேஸ்வரன் நமஸ்கரிக்கும்போது உன் ஸ்ரீபாதங்களையும் அவருடைய சிரசின் மீது வைக்கிறாய். அப்பொழுது உன் ஸ்ரீபாத நகங்களாகிய 10 பாலச்சந்திரர்களுடன் ஏற்கனவே நிரந்தரமாக ஸ்ரீ பரமேஸ்வரின் சிரசின் மீது இருக்கும் ஒரு பாலச்சந்திரனையும் சேர்த்து மொத்தம் 11 பாலச்சந்திரர்கள் அவருடைய சிரசை அலங்கரிக்கின்றனர். பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரன் ஒருவரே ஆனாலும் தானே 11 ருத்ரமூர்த்திகளாக விளங்கும் போது மொத்தம் 11 பாலச்சந்திரர்கள் உண்டு என்பதால் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் அந்த ஏகாதச ருத்ர வடிவத்தில் ஏகாதச சந்திரர்களை தாங்கி சோபிக்கிறார் போலிருக்கிறது என்று அமைக்கிறார். அதாவது வாமதேவர் ஜேஷ்டர், சிரேஷ்டர், ருத்ரர், கலர், கலவிகரணர், பலவிகரணர், பலர், பலப்பிரமதனர், சர்வபூதமனர் மற்றும் மனோன்மன என்பவர் 11 ருத்ரர்களாகும். தேவியின் வெளிப்படையான தண்டனை கூட உண்மையில் பக்தருக்கு ஒரு வரமாகிறது. தேவி தனிப்பட்ட முறையில் போர்களில் தோற்கடிக்கப்பட்ட அனைத்து அசுரர்களின் கதைகளிலிருந்தும் இது தெளிவாகிறது. துர்கா சப்தசதியில் மகிஷாசுரனை கொன்ற பிறகு தேவர்கள் பிரார்த்தனையில் கூறுகிறார்கள், உங்கள் அசுர எதிரிகள் அனைவரையும் ஒரு பார்வையால் சாம்பலாக்கிவிட முடியவில்லையா? பிறகு நீங்கள் அவர்களுக்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்தினால் அது உனது மிகவும் இரக்கமுள்ள சிந்தனையின் காரணமாகாதா என்கிறார்கள். அதற்கு தேவியானவள், அவர்கள் எதிரிகள் என்றாலும் என் ஆயுதங்களால் சுத்திகரிக்கப்பட்ட மங்கள உலகங்களை அடையட்டும் என்று ஆசீர்வதிக்கிறாள் என்று அமைகிறது இந்த ஸ்லோகமானது. மேலும் அடுத்த ஸ்லோகத்தை கிம் வைரிஞ்சி கரோடி கோடி நிகதம் கிம்பா பணிகிராமணி என்று அமைக்கிறார். மாயாசுருவினியே, பிரணயகோபம் தணிந்து உன்னோடு அன்புடன் சல்லாபிக்க ஆசை கொண்ட ஸ்ரீ பரமேஸ்வரன் உன் ஸ்ரீபாத கமலங்களை மெதுவாக தூக்குகிறார். அப்போது சிவந்திருக்கும் உன் ஸ்ரீபாதங்களை பார்த்து சிவபெருமான் நினைக்கிறார், தன்னுடைய சிரசின் மீது இருக்கும் பிரம்மாவினுடைய கபாலத்தின் நுனி உன் ஸ்ரீபாதத்தில் பட்டதினாலோ அல்லது தன் சரீரத்தின் மீது இருக்கும் சர்ப்பராஜனான சேஷனுடைய சுவாசக்காற்றினாலோ என்று சிவன் உன் ஸ்ரீபாதங்களை மறுபடியும் முத்தமிடுகிறார். அதனால் அந்த ஸ்ரீபாதங்க கமலங்கள் மேலும் சிவந்து செந்தாமரை போன்று பிரகாசிக்கின்றன. அப்பேற்பட்ட உன் ஸ்ரீபாதாரவிந்தங்களை நான் தியானிக்கிறேன் என்று அமைக்கிறார். அதாவது மாயையாகவும் மாயையை போக்கும் ஸ்ரீ வித்யாகவும் அம்பிகை இருப்பதனால் உன்னால் உண்டாக்கப்பட்ட இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை கிடைக்க உன் ஸ்ரீபாத கமலங்களை தியானிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பது தாத்பரியமாக விளங்குகிறது. மேலும் சிவபெருமான் அளவிட முடியாத ஜோதி சுரூபமாக தோன்றிய போது பிரம்மா அந்த ஜோதியின் முடியை காண்பதற்காக அன்ன வடிவம் எடுத்து தேடச் சென்றார். முடியை காண முடியாமல் திரும்பிய பிரம்மா தான் கண்டுவிட்டதாக சிவபெருமானிடம் பொய் சொன்னபோது பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை சிவன் தன் விரல் நகத்தின் நுனியால் கொய்துவிட்டார். பின்னர் பிரம்மா நான்முகராக ஆனார். கொய்த தலையின் மண்டையோட்டை தன் சிரசின் மீது சிவன் தரித்து கொண்டுள்ளதை நாராயணகவி இங்கு குறிப்பிடுகிறார். தேவியானவள் தன் பக்தனின் தீய மனப்பான்மையை மன்னிக்க தயாராக இருக்கிறாள். அவர்களுக்காக மனம் திரும்பி அவளுடைய அருளுக்காக இயங்கினால் பக்தர்களுக்கு அவள் வழிகாட்டுகிறாள் என்று அமைக்கிறார். தேவியை நிந்தித்து அவன் செய்த தவறுகளுக்காக பக்தன் வருந்தினால் தேவி அவனை உடனே மன்னிக்கிறாள். தேவி பாகவதத்தில் விஷ்ணு தனது தலையை இழந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அதற்கு பதிலாக குதிரையின் தலை இணைக்கப்பட்டு தேவியின் அருளால் அயக்ரீவனாக மாறினார் மகாவிஷ்ணு. இங்கனம் ஸ்ரீ நாராயண பட்டத்திரியானவர் முக்திஸ்தலத்தில் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பகவதி துர்கா பரமேஸ்வரி குறித்து துதித்து அருளி செய்த ஸ்ரீபாத சப்ததி ஸ்லோகங்களின் மேற்கூறிய ஸ்லோகங்களை அவர் கூறிய நடையிலேயே நாமும் ஸ்லோகங்களாக பாராயணம் செய்வோம். ஸ்ரீ பகவதி துர்கா பரமேஸ்வரின் அருளுக்கு பாத்திரமாவும். ராதே கிருஷ்ணா.